السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، படைத்து பரிபாலித்து போஷித்து காத்து வருகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் யாவும் உரித்தானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன், இணை துணையற்றவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹுவின் அன்பு தூதர், எங்கள் தலைவர் அருமை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தவர்கள், அவர்களின் அருமை தோழர்கள், அவர்களது வழியை பின்பற்றி ஒழுகக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி வாழும்படி ஆரம்பமாக என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே, அவனின் உயர்ந்த ஒரு இபாதத்திலே, நம் எல்லோரையும் இந்த பகற்பொழுதில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மறுமையில் நம் தலைவர் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் ஒரு மனிதரை பார்த்து பின்பற்றும்படி வைத்தான். அவர்தான் நமது இதயங்களில் நீச்சமர நிலைத்து நிற்கக்கூடிய அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களோடு கூட இருந்த அவர்களுடைய மாணவர்களான அன்பு தோழர்கள், அவர்களும் நமக்கு முன்மாதிரியாக கொள்ளத்தக்கவர்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் இந்த உம்மத்துக்கு காட்டிவிட்டு சென்ற அனைத்து வகை முன்மாதிரியையும் அவர்களுடைய மாணவர்களான அன்பு சஹாபாக்களே நமக்கு சொல்லித் தந்தார்கள். அவர்களை, அதாவது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் படிப்பது அவர்களுடைய மாணவர்களான சஹாபிகள் மூலம்தான். அவர்கள் தன்னுடைய மாணவர்களை எப்படி வாழ வைத்தார்கள், எப்படி அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் ஒரு முக்கியமான பாடப்பரப்பாக ஹதீஸ் நூல்களிலே, வரலாற்று நூல்களிலே காணப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போல் ஒரு நல்ல ஆசிரியரை அவர்களுக்கு முன்னரும் அவர்களுக்கு பின்னரும் மனிதர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவர்களிடத்திலே இருந்த அருமை சஹாபிகளான அவர்களின் மாணவர்கள் போன்றவர்களை அவர்களுக்கு முன்னரும் பின்னரும் உலகத்தில் மனிதர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவ்வளவு உயர்ந்த சிறந்த ஒரு ஆசிரியரும் அவ்வளவு உயர்ந்த சிறந்த மாணவர்களுமாக திகழ்ந்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மாணவர்கள் எல்லோரிடத்திலும் தனிப்பட்ட கவனம் செலுத்துபவர்களாக இருந்தார்கள். அவர்களிலே பலவிதமானவர்கள் இருந்தார்கள். அறிவு கூடியவர்களும் குறைந்தவர்களும் இருந்தார்கள். நுணுக்கம் கூடியவர்களும் குறைந்தவர்களும் இருந்தார்கள். புரிதல் அதிகமானவர்களும் குறைந்தவர்களும் இருந்தார்கள். கிரகித்தல் அதிகமானவர்களும் குறைந்தவர்களும் இருந்தார்கள். ஆற்றல் அதிகமானவர்களும் ஆற்றல் குன்றியவர்களும் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரிடத்திலும் அவரவருடைய தரத்துக்கும் திறமைக்கும் ஏற்றவாறு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் உயர்த்திவிட்ட ஒரு உத்தம ஆசான் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாணவர்களிடத்திலே இருந்த திறமைகளை பாராட்டினார்கள். அவர்களிடத்திலே இருந்த குறைகளை அவர்கள் அவர்களிடத்திலே வெறுமனே குறைகளாக சொல்லிக்கொண்டும் காட்டிக்கொண்டும் இராது, அந்த குறைகளுக்கு மத்தியிலே இருந்து அவர்களை எழுப்பி நிறைவானவர்களாக ஆக்கிவிடுவது பற்றி சிந்தித்தார்கள். ஒரு உயர்ந்த ஆசிரியரிடம் இருக்க வேண்டிய அதி முக்கியமான ஒரு பண்பாக இது காணப்பட்டிருக்கிறது. அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே இருந்த முக்கியமான ஒரு சஹாபியாக கொல்லப்படுபவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகமான தகவல்களை அறிவிப்பு செய்தவர்கள் அவர்கள்தான். சுமார் 5374 ஹதீஸுகள் அவர்கள் வாயிலாக பதியப்பட்டிருக்கிறது. ஏனைய சஹாபிகள் அறிவித்ததெல்லாம் அவர்களை விட குறைவாகத்தான். 5374 ஹதீஸுகள் அறிவித்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரியமான தோழர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு வினா தொடுத்தார்கள். யா ரசூலல்லாஹ், மன் அஸ்அதுன் நாஸ் பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா, மனிதர்களில் மறுமை நாளில் தங்களின் மன்றாட்டத்தை பெறுகின்ற பாக்கியசாலி யாராக இருப்பார் என்று கேட்டார்கள். தங்களின் மன்றாட்டத்தை சிபாரிசை பெறுகிற பாக்கியத்தை யார் அடைந்து கொள்வார் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் இந்த கேள்வியின் நுணுக்கத்தையும் ஆழத்தையும் இதனையெல்லாம் படித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தையும் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வாய்விட்டு பாராட்டியதை இந்த ஹதீஸை பதிவு செய்கிற இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனி பாடம் அமைத்து பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். பாபுல் ஹிர்ஸி அலல் ஹதீஸ், ஹதீஸ் படிப்பதில் ஆர்வம் என்று ஒரு தனியான பாடத்தை அமைத்து அதில் இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதற்கு முன் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டுகிறார்கள். அபூ ஹுரைராவே, அபூ ஹுரைராவே, உம்மிடத்தில் நான் பார்த்திருக்கிறேன் ஹதீஸ் படிக்க வேண்டும் என்ற ஆசையை. இந்த ஆசையை நான் உங்களிடத்திலே பார்த்திருக்கிறதுனால் இந்த செய்தி சம்பந்தமாக உங்களுக்கு முன் எவரும் என்னிடத்தில் வினவ இதனை பற்றி வினவ மாட்டார் என்று நான் எண்ணியிருந்தேன். மறுமை நாளில் என்னுடைய ஷஃபாஅத் பாக்கியம் கிடைக்கப் பெறுபவர் எவர் என்ற கேள்வியை உமக்கு முன் வேறு எவரும் என்னிடத்திலே விசாரிக்க மாட்டார் என்பதை நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஏனென்றால் ஹதீஸ் படிப்பதிலே உமக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்று அவர்களை முதுகு தட்டி கொடுத்து இப்பொழுது சொன்னார்கள், அஸ்அதுன் நாஸ் பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸம் மின் கல்பிஹி, அவ் எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தூய எண்ணத்தோடு தனது இதயத்திலிருந்து சொல்வாரோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், என்னுடைய ஷஃபாஅத்தை மறுமையில் பெற்றுக்கொள்கிற பாக்கியசாலி இவர் தான். எவர் தனது இதயத்திலிருந்து தூய்மையாக கலப்பற்ற முறையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மனிதர் இதற்குரியவர் என்று சொல்லி வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, திறமையாக இருக்கிற மாணவர்களை பாராட்டுகிற, தட்டி கொடுக்கிற, புகழ்ந்து பேசுகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறமை குறைந்த மாணவர்கள் விஷயத்திலும் கவனம் செலுத்துபவர்களாக இருந்தார்கள். தன்னிடத்திலே அடிப்படையான விஷயங்களை படிக்க வருகிற சஹாபிகளையும் பெரிய சஹாபிகள் பலர் முன்னிடத்திலே இருக்கும் போதும் கூட அந்த ஒரு சாதாரண விஷயம் பற்றி பேசுகிற சஹாபியோடு இறங்கி வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆசானாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து தரம் குறைந்த, அறிவு குறைந்த, திறமை குறைந்த மாணவர்களையும் கவனம் செலுத்துபவர்களாக இருந்திருக்கிறார்கள். அபூ ரிஃபாஅ ரழியல்லாஹு அன் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய அந்த சபைக்கு போய் சேர்ந்தேன். நான் போன போது சொன்னேன், ஒரு சாதாரண மனிதர் வந்திருக்கிறார், தன்னுடைய மார்க்கம் பற்றி வினவ வந்திருக்கிறார், தன்னுடைய மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாத நிலையில் இருக்கிறார் அந்த மனிதர் என்று தான் தன்னை சொல்லுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த கட்டம் என்ன செய்தார்கள் என்பதையும் அந்த சஹாபி சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோக்கி வந்தார்கள், செய்து கொண்டிருந்த பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு வந்தார்கள். ஒரு குத்துபா செய்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பேர் தன்னுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற போது இது போன்ற ஒரு சபையிலே ஒருவர் வருகிறார், இந்த பேசிக் கொண்டிருப்பவரை பார்த்து கேட்கிறார், ஒரு சாதாரணன் வந்திருக்கிறார், இவனுக்கு தீனின் அடிப்படையே தெரியவில்லை என்று சொன்னபோது நபி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பெரியபடி என்று எல்லாம் விட்டுவிட்டு அந்த ஒரு தனி மனிதர் ஒரு தனி மாணவனுக்காக வேண்டி அத்தனை பேரையும் விட்டுவிட்டு தன் பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு தக்க அருகே என்னிடத்திலேயே வந்து விட்டார்கள். நபி அவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு கதிரை கொண்டு வரப்பட்டது. அவர்கள் அதனையும் சொல்லுகிறார்கள், நபி அவர்களுக்கு நான் இருந்த இடத்திற்கிட்டே வந்தபோது ஒரு கதிரை கொண்டு வரப்பட்டது. ஹசிபுத்து கவாய் மஹு ஹதீதா, அந்த கதிரையின் கால்கள் இரும்பினாலாக இருந்தது என்று எண்ணுகிறேன். இரும்பினாலான கால்கள் செய்யப்பட்ட ஒரு கதிரை கொண்டு வந்து போடப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய அறியாமைக்கு என்னென்ன தேவைப்பட்டதோ அதனை நீக்குவதற்கு அதனையெல்லாம் எனக்கு அறிவாக சொல்லி தந்துவிட்டு பின் தன்னுடைய பிரசங்கத்தை தொடர்ந்தார்கள் என ஹஜ்ரத் அபூ ரிஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் திறமை படைத்தவர்களோடும் திறமை குன்றியவர்களோடும் விளக்கம் அதிகமாக இருந்தவர்களோடும் விளக்கம் குறைவாக இருந்தவர்களோடும் எப்படி எப்படி எவரவருக்கு எதனை எதனை எப்போது எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்து மேம்படுத்தி விட வேண்டுமோ, அவனை ஒரு மனிதனாக ஆக்கிவிட வேண்டுமோ, அப்படியெல்லாம் சிந்தித்து கருணையோடு பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அவர்கள் உயர்ந்த ஒரு ஆசானாக உலகத்திலே ஆகி போய்விட்டார்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக பலகீனர்களோடு இருந்தார்கள். சமூகத்திலே பலகீனம் என்பது பல வகையிலே இருக்கும். தனித மனித வாழ்க்கையிலே பலகீனம் என்பது தவிர்க்க முடியாதது. ஒன்று அறிவிலே பலகீனனாக இருப்பான், அல்லது ஒழுக்கத்திலே பலகீனனாக இருப்பான், ஆற்றலிலே பலகீனனாக இருப்பான், சிந்திப்பதில் பலகீனனாக இருப்பான், கிரகிப்பதில் பலகீனனாக இருப்பான், பொருள் தேடுவதில் பலகீனனாக இருப்பான். திறமைகள் எல்லாரிடத்திலும் ஒவ்வொருவரிடத்திலும் எல்லா வகையிலும் முழுமை பெற்று விடுவதில்லை, ஏதோ ஒரு வகையில் குறைந்தவனாக இருப்பான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படியானவர்களோடு நபி அவர்கள் அதிகம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. பலகீனர்களை என்னுக்கு தேடித்தாருங்கள் என்பார்களாம். ஹஜ்ரத் அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவது சுனன் அபீ தாவூதிலே பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டேன், இபூனிய துஆஃபா, பலஹீனர்களை எனக்கு தேடிக் கொண்டு வாருங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள், சொல்லிவிட்டு சொல்வார்கள், ஃபஇன்னமா துன்ஸர் வதுஸரூன பிதுஆஃபாய்க்கும், உங்களுக்கு ரிஸ்கும் உங்களுக்கு உதவியும் உங்களின் பலகீனர்களை கொண்டுதானே கொடுக்கப்படுகிறது என்று சொல்வார்களாம். உங்களின் பலகீனர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் பல வகைகளில் பலகீனர்களாக அடையாளப்படுத்தலாம். அவர்கள் பொருளீட்டுவதில் பலகீனர்களாக இருப்பார்கள், அறிவு தேடுவதில் பலகீனர்களாக இருப்பார்கள், நுணுக்கம் குன்றியவர்களாக இருப்பார்கள், நிர்வாக திறமை குன்றியவர்களாக இருப்பார்கள். இப்படியான பலகீனர்கள் இருப்பார்கள். அவர்களிலே முக்கியமானவர்கள் மாணவர்கள் சகோதரர்களே. இந்த மாதிரியான பலகீனர்களை கொண்டுதான் பலமானவர்கள் வாழ்கிறீர்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ரிஸ்க் என்ற வாழ்வுக்கு தேவையான அத்தனையும், உங்களது வாழ்வியலுக்கு தேவையான அணு அத்தனையும் மட்டுமல்ல, உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிற இறைவனுடைய உதவியும் உங்களுக்கு வருகின்றதென்றால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனர்களை கொண்டுதான் வருகிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, تُنْصَرُونَ وَتُرْزَقُونَ إِلَّا بِضُعَفَائِكُمْ என்று நபி அவர்கள் கேட்டார்கள். இது சஹீஹுல் புகாரியுடைய பதிவாக இருக்கிறது. என்ன கேட்டார்கள் தெரியுமா? உங்களின் பலவீனர்களை கொண்டல்லாமல் உங்களுக்கு உதவியும் ரிஸ்கும் கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டார்கள். நமக்கு கிடைக்கிற இந்த ரிஸ்கு, நமக்கு கிடைக்கிற இறைவனின் உதவி, நாம் ஒரு துறையில் மின்னுவது பிரகாசிப்பதெல்லாம் நம்மை போன்றவர்கள் சிலர், நமக்கு கீழே திறமை குன்றிய சிலராக இருப்பார்கள், உருவத்திலே நம்மை போன்றவர்கள், ஆனால் நமது ஆற்றல் அவர்களிடத்தில் இருக்க மாட்டாது. அவர்களுடைய துஆ, அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய ஆளுகை, அதனால் நமக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கிடைப்பதை கொண்டு நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், உடுத்திக் கொண்டிருக்கிறோம், நமது துறையிலே நாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திறமை மிக்க மாணவன் திறமை குன்றிய மாணவனின் வரக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்வோம். வியாபாரத்திலே மிளறுகின்ற ஒருவன், அதனை சரியாக செய்ய முடியாத ஒரு எளிமையான பலகீனமான வியாபாரியின் துவாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு சட்டக்கருணி நன்றாக அவருடைய துறையிலே மிளர்ந்து கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு சட்டக்கருணி பிராக்டிஸ் குறைவாக இருக்கிறான், அவரிடத்திலே ஆட்கள் போவது குறைவு. இந்த நேரத்திலே இந்த சாதாரண பிராக்டிஸ் குறைந்த ஒரு சட்டக்கருணியின் துவாவில் அல்லது பரக்கத்தில் நன்கு கிடைக்கக்கூடிய கிளையன்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டத்திறனை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு டாக்டர் இருப்பார், அவருக்கு நிறைய பேஷன்ஸ் போவார்கள். இன்னும் ஒரு டாக்டர் இருப்பார், பேஷன்ஸ் குறைவாக இருப்பார்கள். இந்த பேஷன்ஸ் நோயாளிகள் குறைவாக வரக்கூடிய டாக்டர் மருத்துவரின் துவாவிலே அல்லது பரக்கத்திலே அவருடைய கிளாஸ் மன தூய்மையிலே அவருடைய தொழுகையில் தான் மற்ற டாக்டர் நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னமா யன்சுருல்லாஹுல் முஸ்லிமீன் பிதுஆயில் முத்தவாஃபீன் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற மற்றொரு விஷயமாக இருக்கிறது. இது அவ்வளவையும் விரிவாக சொல்லுகிற இந்த ஒரு ஹதீஸ், இதில் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதெல்லாம் பலகீனர்களின் துஆவை கொண்டுதான். இன்னும் ஒரு ஹதீஸ் படிக்கிறோம், அதில் இதை விடவும் தெளிவாக வந்திருக்கிறது. இன்னமா யன்சுருல்லாஹு ஹாதிஹில் உம்மத, அல்லாஹ் இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு உதவி செய்வதெல்லாம் பிதுஆயிஹா, அவர்களின் பலகீனர்களை கொண்டுதான். பிதுஅவதிஹிம் வஸலாதிஹிம் வஇஹ்லாஸிஹிம், இது சுனன் நஸாயுடைய பதிவு. இந்த பலகீனர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இந்த உம்மத்தில் உள்ளவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். இந்த உம்மத்திலே அவர்களுடைய தொழுகை அதிகமாக இருக்கிறது, அவர்களுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கிறது, அவர்களுடைய கலப்பட்ட எண்ணம் அல்லாஹ்வுக்கு என்ற இதய சுத்தி, இந்த தொழுகை, அவர்களுடைய துஆ இந்த உம்மத்தில் முஸ்லிம் சமுதாயத்துக்கு இந்த பலகீனர்களிடத்திலிருந்து கிடைத்துக் கொண்டிருப்பதனால் முஸ்லிம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை படிக்கிற போது நாம் ஒரு பின்னணியையும் படிக்க வேண்டியிருக்கிறது. இந்த உங்களுக்கு கிடைக்கிற உதவி, உங்களுக்கு கிடைக்கிற ரிஸ்க் எல்லாம் உங்களின் பலகீனர்கள் சாதாரணமான அவர்களை கொண்டு என்கிற இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு ஒரு பின்புலமும் இருந்திருக்கிறது. ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப காலத்தில் மக்காவில் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், ஒரு 10 பேருக்குள்ளே இருக்கிற நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். நீண்ட காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரண்டர கலந்திருந்தவர்கள், அதுக்கு பிறகு கலீஃபாக்களோடு இருந்தவர்கள். ஒரு வீர புருஷராக இஸ்லாத்திலே சித்தரிக்கப்பட்ட ஒரு சஹாபி, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவுக்குட்பட்டவர்கள், அல்லாஹ் அவர்களுடைய துஆவையும் ஏற்றுக்கொண்டிருந்தான். அப்படியான ஒரு சஹாபி ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் ஸஅத் என்றால் எதிரிகள் கூட பயப்படுவார்கள், குறி தவறாமல் அம்பு எய்கிற ஒரு வித்துவானாக இருந்தார்கள். அவர்களுடைய அம்புகள் குறித்த எல்லையை சென்றடையும், குறி தவறாத அம்புகள். அவர்களுடைய போர்க்களத்தின் வீர தீர செயல்களை பார்க்கும் அனைவரும் வியப்படைவார்கள். கொம்பாதி கொம்பர்களை கூட தனியாக வீராதி வீரனாக நின்று வீழ்த்திய ஒரு சஹாபி, அவர்களுடைய அம்பெய்கிற திறமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட கண்டு வியந்தார்கள். அவர்களுடைய அம்பெய்கிற திறமையை பாராட்டு மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலே துஆவும் செய்தார்கள். அல்லாஹும்ம சஜ்ஜித் ரம்யத வாஜிப் தஅவத, அல்லாஹ்வே யா அல்லாஹ், சஅது பின் அபி வக்காஸுடைய எரிதலை நேராக ஆக்கிவை. அவர் எதனை இலக்கு வைக்கிறாரோ அந்த இடத்துக்கு அவருடைய அம்பு தவறாமல் போய் சேர வேண்டும். அவருடைய துஆவுக்கு நீ பதிலளி. அல்லாஹு தஆலா அந்த துஆவை ஏற்றுக் கொண்டிருந்தான். அவர்கள் துஆ செய்தால் அல்லாஹ் அதற்கு பதில் கொடுத்தான். அவர்கள் எய்தால் அந்த அம்பு இலக்கு தவறாமல் போய் சேரும். அவர்களுக்கு ஒரு சின்ன எண்ணம் வந்தது, யதார்த்தமும் அதுதான். அவர்களை போல் அம்பு எய்யக்கூடிய எவரும் சஹாபிகள் மத்தியிலேயும் இல்லை, அவர்களுக்கு வெளியிலேயும் இருக்கவில்லை. முஸ்லிம் வட்டத்துக்குள்ளும் முஸ்லிம்களுக்கு வெளியிலேயும் அவர்கள் போன்ற திறமையாக அம்பெய்பவர்கள் இல்லை. அவர்கள் பற்று அந்த யதார்த்தத்தை புரிந்தது நபி அவர்களுக்கு புரிந்து கொண்டார்கள். சஅது பின் அபி வக்காஸிடம் இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறது, அம்பெய்கிற எவரும் எனக்கு கீழே தான் இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. திறமை அல்ல, யதார்த்தம் அவ்வளவுதான். இந்த எண்ணத்தை கூட நபி அவர்கள் விரும்பவில்லை. இப்பொழுதுதான் சொன்னதாக சஹீஹுல் புகாரி சுனனுல் நசாயி போன்ற கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கிற ஹதீஸிலிருந்து படிக்கிறோம், உங்களுக்கு உங்களின் பலகீனர்களை கொண்டுதானே ரிஸ்கும் உதவியும் கிடைக்கிறது. நீங்கள் திறமையாக அம்பெய்வதிலே ஒரு வித்துவானாக இருப்பதெல்லாம் உங்களை விட அம்பு எய்வதில் கீழே இருக்கிறார்களே அவர்களுடைய துவா, அவர்களை கொண்டுதான் நீங்கள் இந்த அம்பையும் துறையிலே இவ்வளவு பிரகாசிக்கிறீர்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற இமாம்கள் சொன்னார்கள், ஒரு துறையிலே பிரகாசிக்கிற எவனும் தான் அந்த துறையிலே பிரகாசிப்பதற்கு அந்த துறையிலே கீழே இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரக்கன் ரஹ்மத் துஆ தொழுகை அதுதான் என்னை இப்பொழுது தூரம் சிகரம் தொட வைத்திருக்கிறது, உயர்த்தி வைத்திருக்கிறது, நின்று விடுக்கிறேன் என்ற எண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, திறமையாக பரீட்சை எழுதிய மாணவர்கள், திறமையாக பரீட்சையிலே எழுதி சித்தி பெற்ற மாணவர்கள், அவர்கள் நினைக்க வேண்டியது இந்த பரீட்சையிலே சித்தியை தவறியவர்கள் அல்லது குறைந்த மதிப்பெண்கள் பெற்றவர்களுடைய துஆவினால், அவர்களுக்கு இறைவன் இறக்குகிற ரஹ்மத்தினால், இறைவன் அள்ளிக்கொட்டுகிற வரக்கத்தினால் நான் இப்படி உயர்ந்த நிலையை அடைந்தேன் என்பதாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆசிரியர்கள் இந்த இரண்டு சாராரையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக பலகீனர்களை அதிகமாக நாடி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கும் சொன்னார்கள், மிஸ்கீன்களோடு இருந்து கொள், அவர்களை கிட்டே வைத்துக் கொள், ஒன்றுமில்லாதவர்கள், குறைந்த வருமானம் உள்ளவர்கள், அவர்களோடு நெருங்கி இருந்து கொள், ஏனென்றால் அவர்கள் பலகீனர்கள். இந்த உம்மத்திலே பலகீனர்கள் பற்றி நபி அவர்கள் பேசுகிற நேரத்திலே இன்னி உஹர்ரிஜு அலைக்கும் ஹக்க வஃஃபை அல் யதீமி வல் மர்ஆ, ஒரு அனாதை, அனாதை மற்றும் அனாதை மற்றும் பெண் என்ற இரண்டு பலகீனர்களின் உரிமையை உங்கள் மீது குற்றமாக ஆக்குகிறேன் என்றார்கள். இது ஒரு சாதாரண ஹதீஸ் அல்ல சகோதரர்களே. பெண் ஒரு பலகீனமானவள், ஆணுடன் ஒப்பிடும் போது அவள் பலகீனமானவள், தந்தை இல்லாத ஒரு வல், ஒரு பிள்ளை, அனாதை, அந்த அனாதையும் பலகீனமானவன். இந்த இரண்டு பேரின் உரிமையை உங்கள் மீது குற்றமாக ஆக்குகிறேன். அவர்களுடைய சொத்து, அவர்களுடைய கடமை, அவர்களுடைய உரிமைகள் பாழ்படுத்தப்படும் என்றால் அது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அந்த அவ்வாயிஃபைன், அதாவது இந்த பலகீனர்கள், பலகீனர்களோடு விளையாடுவது சாதாரணமானதல்ல, பலகீனர்களோடு விளையாடுவது சாதாரணமானதல்ல. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, திறமையான மாணவர்களை வாழ்த்துகிறோம், திறமை கூடிய மாணவர்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம், மேடை போடுகிறோம், படங்கள் எடுக்கிறோம், பரிசுகள் வழங்குகிறோம், விருந்து வைக்கிறோம், விருது கொடுக்கிறோம். திறமை குன்றிய மாணவர்களுக்கு நம்மிடத்திலே என்ன இருக்கிறது? இவர்களின் படங்கள் தோன்றுகின்றன. கொஞ்ச மாணவர்கள் பரீட்சையிலே நல்ல புள்ளிகளை எடுத்திருக்க பல மாணவர்கள் நிறைய பேர் பரீட்சையில் சித்தி அடையே தவறி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மூன்று நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ஏதோ ஒரு பரீட்சை வந்து செல்லும். அங்கெல்லாம் கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணி இருப்பார்கள், அதிகம் பேர் உரிய புள்ளிகளை பெற்று தவறி இருப்பார்கள். நமது பாராட்டு, நமது கவனம், நமது வாழ்த்து, நமது விருந்து, நமது விருது எல்லாம் யாரை நோக்கி இருக்கிறது? இந்த நல்ல சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை, இவர்களை மட்டும் நாம் நெருக்கிக் கொள்கிறோம், இவர்களை மட்டும் நாம் வாழ்த்துகிறோம். மற்ற மாணவர்களை பற்றி நம்மிடத்தில் எந்த பார்வையும் கிடையாது. ஒரு மாலுமியின் வேலையை ஒரு ஆசிரியன் செய்ய வேண்டும், ஒரு கப்பலோட்டியின் வேலை அவருடைய வேலையாக இருக்க வேண்டும். தனது கப்பலிலே ஏறி பயணிக்கிற எல்லா பயணிகளும் கரை சேருகிற வரைக்கும் கைவிடாது கொண்டு சேர்க்கிறவன் தான் உண்மையான கப்பலோட்டியாக இருப்பான். அதுபோன்று தான் ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும். அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமானவர்கள் பலகீனர்களான எல்லா மாணவர்களையும் ஒரு சேர இணைத்துக் கொண்டு கரை சேர்த்தவர்கள். அவர்கள் ஒரு ஆசிரியன் அப்படித்தான் இருக்க வேண்டும். பலமான மாணவர்கள் பலம் துண்டிய மாணவர்கள் எல்லோரையும் ஒரு சேர கொண்டு போய் அடைய வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கப்பலோட்டி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பயணிகளில் திறமையானவர்களை மட்டும் கொண்டு போய் சேர்ப்பதும் இடைநடுவிலே திறமை கூண்டியவர்களை வெளியே தள்ளிவிடுவதும் இது அவருடைய வேலையாக இல்லை அல்லவா? அதுபோன்று தான் ஆசிரியர்கள் இருந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திறமைசாலிகளை வாழ்த்துவது பாராட்டுவது நான் ஆரம்பத்திலே சொன்ன ஹதீஸிலே இடம் பெற்றிருக்கிறது. அதைவிட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறமை கூண்டியவர்களை அதிகம் நெருக்கி வைத்துக் கொண்டார்கள். அவர்களை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன செய்யலாம்? சகோதரர்களே, பரீட்சை என்பது வாழ்வின் படிப்பில் ஒரு எல்லை முடிவு அல்ல, ஒரு கற்கை நெறியின் முடிவாக இருக்கும். அல்லது பரீட்சை என்பது கற்கும் பாதையிலே ஒரு சந்தியாக இருக்கும். எந்த சந்தியை ஒரு சந்திக்கு வந்துவிட்டால் அந்த இடத்திலே ஒரு ரோடு இருக்கிறது, அல்லது இரண்டு ரோடுகள் இருக்கின்றன. திரிகின்ற இடத்திலே எந்த ரோடிலே அவன் அடுத்த பயணத்தை மேற்கொள்வது என்பதை பற்றி சிந்திக்கிற ஒரு இடமாக இருக்கும். அது வாழ்க்கையின் முடிவு அல்ல, வாழ்க்கையின் வெற்றி தோல்வியை முடிவு செய்கிற ஒன்று அல்ல பரீட்சை. நாம் எப்படி ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இதுதான் இவனுடைய முடிவு என்று ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். இவரவரெல்லாம் பரீட்சையில் சித்தி அடையந்தவரினார்களோ வாழ்க்கையில் முடிவுக்கே வந்து விட்டார்கள் என்று முடிவு செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, இந்த பரீட்சையை முடிவாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், பயணத்தின் ஒரு கட்டமாக ஆக்கிக் கொள்வோம். அன்புள்ள ஆசிரியர்களே, வெறும் பேப்பர்களுக்கு மதிப்பெண் கொடுத்து விட்டு, அவர்கள் எழுதிய விடைகளுக்கு மதிப்பெண் கொடுத்து விட்டு, இவர்கள் மட்டுமே அறிவாளிகள், இவரவரெல்லாம் இதில் சரியான விடைகளை எழுத தவறினார்களோ, இவர்கள் எல்லாம் அறிவிலைகள் என்ற முடிவை நாம் எடுத்துக்கொண்டு இவர்களை சமூகத்தில் கண்டும் காணாதவர்களாக விட்டுவிடக்கூடிய அவல நிலை வேண்டாம். அன்பு சகோதரர்களே, இந்தியாவில் கூட 8வது தரம் வரைக்கும் பரீட்சைகளை இல்லாமலாக்குவது பற்றி இன்று படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அண்டைய நாடு இந்தியாவிலே 8வது தரம் இனிமேல் பரீட்சைகள் நடத்தாமல் இருப்பது பற்றி அரசாங்கம் படித்துக் கொண்டிருக்கிறது. என்றால் பரீட்சைகளையே ஒரு மனிதனின் தரத்தை திறமையை அளப்பதற்கு முடிவான அளவுகோலாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது சமூகம். அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, இதெல்லாம் மாற வேண்டும். நமது பிள்ளைகள் அதிகமானவர்கள், மதிப்பெண்கள் தவற விட்டவர்கள், இவர்கள் சில வேலை அல்ல பல வேலை, மதிப்பெண் கூடிய எடுத்த மாணவர்களை விட திறமைசாலிகள். இந்த பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்விக்கு இவர்கள் தவறுகளான பதில் அளித்திருக்கலாம். இதெல்லாம் சந்தர்ப்பங்கள் சகோதரர்களே, சில சந்தர்ப்பங்கள் அவ்வளவுதான். ஆனால் அவர்களை இன்னும் ஒரு கட்டத்திலே இவர்களோடு மோதவிட்டால் இவர்கள் பராக்கிரமசாலிகளாக இருக்க காண்பீர்கள், இவர்கள் வெற்றிவாகை சூட இருப்பவர்களாக காண்பீர்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, வாழ்க்கையில் இந்த 2 பகுதியினரையும் சேர்த்துக் கொண்டு போய் ஒரு சரியான இடத்திலே கொண்டு போய் விடுவது ஆசிரியர்களுடைய மகத்தான கடமை. ஒரு கப்பலோட்டியின் பாரிய பொறுப்பு வாய்ந்த பதில் சொல்லியாக வேண்டிய பொறுப்பை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே தயவு செய்து சகோதரர்களே, ஒருவனுடைய வெற்றி அவனை வாழ்த்தும் போது எவரவரெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தை இழந்தார்களோ தற்காலிகமாக அவனை வாழ்க்கையில் வீழ்த்துவதாக இருக்கக்கூடாது. வாழ்த்துவோம், அந்த வாழ்த்து இன்னும் ஒருவனை வீழ்த்துவதாக இருக்கக்கூடாது. குறிப்பாக கல்வியிலே சகோதரர்களே, நல்ல புள்ளிகள் எடுத்தவர்களை மட்டும் படம் பிடித்து வெளியே போட்டு வைப்பதை பற்றி எல்லாம் மறுகணம் யோசியுங்கள். எத்தனை பெற்றோர் கவலைப்படுகிறார்கள் தெரியுமா, என்னுடைய பிள்ளை சரியான புள்ளி எடுக்க தவறிவிட்டது, பரீட்சையில் சித்தி அடைய தவறிவிட்டது. அதே மாதிரி பிள்ளைகள் அதைவிட பல மடங்கு கவலைப்படுபவர்கள் இருக்கிறார்கள். இந்த படம் இருக்கும் இடத்திலே நான் இருந்திருக்க வழி இல்லையா? சில பேர் தற்கொலைகளுக்கு, தற்கொலை நிகழ்ச்சிகளை படிக்கிறோம், நமது கண்கள் இன்னும் திறக்கவில்லை. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, மிகவும் வேதனையோடு பேசுகிறோம், அன்பாக கேட்கிறோம். அன்புக்குரிய ஆசிரியர்களே, நீங்கள் கவனம் செலுத்துங்கள். இதெல்லாம் கல்வி உளவியல் சார்ந்தது, சிறுவர் உளவியல் சார்ந்தது, மாணவர் உளவியல் சார்ந்தது. இஸ்லாம் சொல்லுகிற மாணவர் உளவியல், கல்வி உளவியல், கற்பித்தல் உளவியல், ஆசிரியர் உளவியல், மாணவர் உளவியல், இதெல்லாம் நீண்டு பெரியது சகோதரர்களே, அவற்றில் கவனம் செலுத்துவோம். இஸ்லாமும் இதனை அங்கீகரிக்கவில்லை, பொது கல்வி திட்டமும் இதனை அங்கீகரிக்க மாட்டாது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். நமக்கு முன்மாதிரி உயர்ந்த ஆசிரியர் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு முன்மாதிரி உயர்ந்த மாணவர் குலாம் சஹாபிகள் என்ற மாணவர் குலாம். இவர்கள் ரெண்டு பேரையும் நமக்கு உதாரணமாக கொள்வோம். இவர்களை விட வேறு ஆசிரியர் மாணவர் உறவுக்கும் கற்பித்தல் கற்றல் உறவுக்கும் வேறு எவரும் எதுவும் உதாரணமாக தேவையில்லை. ஆகவே இந்த விஷயத்திலே கவனத்தில் கொள்ளுங்கள். ஆசிரியர்களை யாரோ கோபித்துக் கொள்ள வேண்டாம். உங்களுடையோ எங்களுடையோ இரண்டர கலந்த ஒரு பொறுப்பு. இதிலிருந்து நீங்கள் விடுபடவும் முடியாது, நாங்கள் விடுபடவும் முடியாது. உங்களை யாரும் குறை சொல்வதற்கு இல்லை. உங்களை குறை சொல்வதை விட நாம் நம்மை குறை சொல்வதில் பல கட்டங்கள் நாம் இன்னும் பின்ன யோசிக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் மகத்தான ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டு பல அரிய வேலைகளை சேவைகளை மாணவர்களை உருவாக்குவதில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு இந்த நல்ல பணிக்கு இம்மை மறுமையின் நட்பாக்கியங்களையும் சௌபாக்கியங்களையும் அள்ளியலை தர வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறோம். ஆசிரியர்களுடைய குறைகளை அடக்கி வாசிக்க வேண்டும் என்பதில் முதல் நிலையில் நின்று போராடுபவன் நான். என்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு கூட காலையில் சொல்லிக் கொடுக்கிற துஆக்கள் அகத்தில் இதுவும் ஒன்று. அல்லாஹும்மத்துர் அன்னி ஐப முஅல்லிமி. என்னுடைய ஆசிரியருடைய குறையை என்னை விட்டு மறைத்து விடு என்று சொல்லிக் கொடுத்துத்தான் என்னுடைய சொந்த பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகிறேன், மதரசாவுக்கு அனுப்புகிறேன். அல்லாஹுவே என்னை விட்டும் என்னுடைய ஆசிரியரின் குறையை என்னை விட்டு மறைத்துவிடு, அவருடைய குறைகள் இருக்கும் அதை எனக்கு காட்டிவிடாதே. இந்த துவாவை சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளைகளை படிப்பதற்கு அனுப்பி வைக்கிற நான் ஆசிரியர்களுடைய குறைகளை பற்றி பேசுவதற்கு ஒருபோதும் சாதியத்தோடு பேசாதவன். ஆனால் இந்த விஷயம் இருக்கிறது, பாரிய பல விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. சில பெண்கள் அழுகிறார்கள், வந்து நம்மிடத்திலே முறையிடுகிறார்கள், ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று. ஆகவே ஒரு 5 நிமிடம் கூட எடுத்திருப்பேன். இது நம்முடைய பொதுவான பிரச்சனை. பல மாணவர்களை, உயர வேண்டிய மாணவர்களை சிறகுபட்டி அவர்களை அடக்கி முடக்கி ஒருத்தரை அடித்து ஒழித்து முறித்து வைத்து விடுகிறோம். வாழ்க்கையில் அவர்கள் மானசீகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இதை விட ஒரு பெரிய பாவம் இருக்காது கல்வி உலகத்திலே, கல்வி சேவையிலே. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வாழ்க்கையில் அகத்தனையும் புறத்தனையும் திறந்து வைப்பானாக. ஈமானின் யக்கீனை அதிகரித்து தருவானாக. சிறந்த முன்மாதிரியான அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறந்த ஆசிரியராக, அவர்களுடைய அன்பு சஹாபிகளை சிறந்த மாணவர்களாக கண்டிருக்கிற நாம் அதுபோல நம்முடைய ஆசிரியர்களையும் மாணவர்களையும் காணுகிற பாக்கியத்தை நமக்கு தருவாயாக. நம்முடைய பிள்ளைகளிலே நம்முடைய ஆசிரியர்களே நல்ல முன்மாதிரிகளை நாம் தாண்டும் வரைக்கும் நம்முடைய உயிர்களை எடுத்து விடாதையாவான். நம்முடைய மாணவர்களும் ஆசிரியர்களும் நல்ல முறையை கற்று கற்பித்து நம்முடைய சமுதாயத்திலே ஒரு நல்ல கல்வி அறிவு மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அவர்கள் மத்தியிலே உண்டு பண்ணி வைப்பாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.